ஓம் சிவாய நமஃ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமறைக்காடு திருப்பதிகம் பன்னி நேர் மொழியாள். வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
திருச்சிற்றம்பலம் புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத உரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருநாவுக்கரசர் தேவாரத்தில் ஐந்தாம் திருமுறையில் பத்தாம் பதிகம், திருமறைக்காட்டு பதிகம். திருமறைக்காடு அப்படிங்கிறது இன்னைக்கு வேதாரண்யம் அப்படின்னா தான் எல்லாரும் தெரியும். திருமறைக்காடு அப்படின்னா பல பேருக்கு தெரியாது. இந்த வேதாரண்யம் அப்படிங்கிறது கடல் ஓரத்தில் இருக்கிற ஒரு ஊர். தமிழ்நாட்டு மேப் உங்களுக்கு மனசில் தெரியும்னாக்க, மயிலாடுதுறையிலேருந்து தெற்க போனால் திருவாரூர் வரும், திருவாரூர்லேருந்து தெற்க போனால் திருத்துறைப்பூண்டி வரும், அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தெற்க போனாக்க வேதாரண்யம் வரும். அது வந்து கடல் ஓரத்தில் இருக்கிற ஊர். ஒரு சமயம் திருஞான சம்பந்தம் திருநாவுக்கரசரும் இப்படி சேர்ந்து க்ஷேத்ராடனம் பண்ணிட்டு வந்தேன். அப்படி பண்ணிட்டு வர்றப்போ திருநாவுக்கரசர் கொஞ்சம் முன்னாடி போவார், பின்னாடி சம்பந்தர் பல்லக்கில் வருவார். அப்படி அவர் ரெண்டு பேரும் வேதாரண்யத்துக்கு வந்திருந்தா, அங்கே வந்து கோயிலுக்குள்ளே போய் வழிபடுறதுக்கு போனப்போ, அங்கே கோயிலுக்குள்ளே ரெண்டு மூணு பிராகாரம்லாம் இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு கோயிலையும் பெரிய கோயில்களெல்லாம். அது மாதிரி வெளி பிராகாரம் தாண்டி உள் பிராகாரத்துக்கு போனால் சந்நிதிக்கு முன்னாடி போகிறதுக்கு ஒரு கதவு இருக்கும். அந்த கதவு பூட்டியே இருந்துச்சு. அடியவர்கள்லாம் பக்கத்தில் வேறு ஒரு கதவு வழியாக உள்ளே போய் தரிசனம் பண்ணிட்டு வருவேன். அது நீங்கள் பார்த்துருக்கலாம், சில கோயில்களில் சந்நிதிக்கு நேராக ஒரு வழி இருக்கும், அப்புறம் சைட்லேயும் வழி இருக்கும். அந்த நேர இருக்கிற வழி சாத்தியே இருந்தது. அப்போது என்ன விஷயம் அப்படின்னு அவ கேட்குறேன். அப்போ அந்த உள்ளூர் அடியவர்கள்லாம் சொல்கிறேன், இது மாதிரி இந்த கதவு பன்னெடுங்காலமாக பூட்டியே இருக்குது. அந்த ஊருடைய ஐதீகத்துப்படி வேதங்கள்லாம் பூஜை பண்ணி கதவை தாப்பா போட்டுட்டு போயிடுத்து, அதனால் நாங்கள் யாரும் அந்த கதவை திறக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இதை கேட்டு சம்பந்தருக்கு சுவாமியை நேராக போய் தரிசனம் பண்ணணுமா அப்படின்னு அவருக்கு தோன்றுறது. உடனே அவர் திருநாவுக்கரசரை பார்த்து, அப்பரே நீங்கள் இந்த கதவு திறக்கிறதுக்காக சுவாமியை வேண்டிக்குங்கோ அப்படிங்கிறார். அப்போ அவர் சுவாமி திருநாவுக்கரசர் ஒரு பதிகம் பாட ஆரம்பிக்கிறார். திருநாவுக்கரசர் பதிகத்தில் பொதுவாக 10 பாட்டு இருக்கும். இதில் முதல் பாட்டு, ரெண்டாம் பாட்டு, எட்டாம் பாட்டு, பத்தாம் பாட்டு வரைக்கும் பாடியாச்சு, ஆனால் கதவு திறக்கவே இல்லை. அப்புறம் அவர் ரொம்ப வருந்தி 11 பாட்டு பாடுறார். என்ன சுவாமி எனக்கு அருள் விரிய மாட்டேங்கிறாரு அப்படின்னு. அப்படி 11 பாட்டு பாடினதுக்கப்புறம் அந்த கதவு திறக்கும். அப்புறமா அவர் ரெண்டு பேரும் உள்ளே போய் தரிசனம் பண்ணுவார். அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிகத்துடைய பேக்ரவுண்ட். இப்போ நம்ம பெரிய புராண பாடல்கள் ஒரு 5-6 பாடல்கள், அவற்றை இன்றைக்கி பார்ப்போம். வழக்கம் போல் முதல்ல பாட்டோடைய பொருளை பார்ப்போம். முதல் பாட்டு, மன்றல் விரவு மலர் புன்னை மணம் சூழ் சோலை உப்பளத்தின் முன்றில் தோறும் சிறு மடவார் முத்தம் குழிக்கும் மறைக்காட்டு குன்ற வில்லியார் மகிழ்ந்த கோயில் புகுந்து வலம் கொண்டு தென்று சேர்ந்தார் தென்புகலிக்கோவும் அரசும் திருமுன்பு. இது சில வார்த்தைகள் புரிஞ்சிருத்தினாக்க நேரடியாக பொருள் புரியக்கூடிய பாட்டு. இது மன்றல் அப்படிங்கிற வார்த்தைக்கு வாசனைன்னு அர்த்தம். மன்றல் விரவு மலர் புன்னை, மலர் புன்னைனா புன்னை மரம். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மெட்ராஸுக்கு போயிருந்தாலும் மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போயிருப்பேள். அந்த கபாலீஸ்வரர் கோயிலில் ஸ்தல விருட்சம் புன்னை மரம். நீங்கள் பிராகாரத்தில் வலம் வர்றப்ப பார்த்தாலும் ஒரு புன்னை மரம் இருக்கும், ஸ்தல விருட்சம். அப்படிப்பட்ட புன்னை மரங்கள் இந்த திருமறை காட்டில் நிறைய வளர்ந்துருக்கின்றன அப்படின்னு சொல்கிறார் இந்த பாட்டில். அந்த புன்னை மரங்களில் பூக்கள்லாம் பூத்திருக்கு. அந்த பூக்கள்லேருந்து வர்ற வாசனை அங்கே பறந்துருக்கு. அதான் மன்றல் விரவு மலர் புன்னை மணம் சூழ் சோலை அப்படின்னாக்க, இந்த புன்னை மலர்களுடைய வாசனையானது மனம் கமிழ்கின்ற சோலைகள். சோலைனா நமக்கு தெரியும், மரங்கள் செடி கொடிகள்லாம் நிறைந்த நந்தவனங்கள் இல்லைன்னா காடுகள் அப்படிலாம். அப்படியாக அந்த புன்னை மரத்தோடைய மலர்களின் வாசனை எங்கேயும் பரவி இருக்கிற மாதிரி ஒரு சோலை இருக்காங்க. அந்த சோலைக்கு பக்கத்தில் என்ன இருக்கு, உப்பளம் இருக்கு. உப்பளம் அப்படிங்கிற வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீள், சால்ட் பேன் அப்படிம்பா இங்கிலீஷில். இந்த கடல் ஓரத்தில் உப்பு காய்ச்சிற இடத்துக்கு உப்பளம்னு பேர். ஓப்பன் லேண்டில் கடல் தண்ணியை உள்ளே விட்டு அது வந்து சூரிய உஷ்ணத்தில் அது ஆவியாக போய் தரையில் உப்பாக படியும். அப்படியாக அந்த உப்பு விளைவிக்கிற இடம் அது, அதுக்கு உப்பளம்னு பேர் தமிழ்ல. இப்படி இந்த ஊருடைய வர்ணனையை பாருங்க, அங்கே புன்னை மரங்களுடைய காடுகள் இருக்கு, சோலைகள் இருக்கு, அதுலேருந்து புன்னை மலர்கள் வாசனை வர்றது, பக்கத்தில் உப்பளங்கள்லாம் இருக்கு, அங்கே வீடுகள்லாம் இருக்கு இல்லையா. அந்த ஊர்ல எப்படி இருக்கு, ஊர் எப்படி இருக்குங்கிறார். முன்றில் தோறும் சிறு மடவார் முத்தம் கொழிக்கும் மறைக்காட்டு அப்படிங்கிறார். மறைக்காடு வேதாரண்யம், அந்த வேதாரண்யத்துல முன்றில் தோறும் சிறு மடவார் முத்தம் கொழிக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம், மடவார்னா பெண் அப்படின்னு தெரியும், சிறு மடவார்னா இளம் பெண்கள் சிறுமிகள். அவ என்ன பண்றா, முன்றில் தோறும், முன்றில் அப்படின்னாக்க வீட்டு வாசல இருக்கிற இடம், நம்ம முத்தம் திண்ண இப்படிலாம் வாசல் வீட்டோடைய வாசப்பகுதி இருக்கு இல்லையா, அதுக்கு முன்றில்னு பேரு. அப்படி வீட்டு வாசல்கள்ல சிறு மடவார்கள் சிறுமியர்கள்லாம் என்ன பண்ற, முத்தம் கொழிக்கும் அப்படிங்கிற, முத்தம் கொழிக்கும்னா முத்துக்களை வாருகின்ற அப்படின்னு அர்த்தம். அதனால வீட்டு வாசல்ல சின்ன பெண்கள்லாம் முத்துக்களை வாரின் இருக்கான என்ன அர்த்தம், அவெல்லாம் விளையாடின் இருக்கான்னு அர்த்தம். இந்த முத்து அப்படின்னாக்க நம்ம பேர்ல் அப்படின்னு அந்த நவரத்னங்கள்ல ஒன்று, அது மட்டும் நம்ம நினைச்சு கூடாது எப்பவும். முத்து அப்படின்னா விளையாட்டுல வர்ற காய்களுக்கும் முத்துன்னு சொல்லுவோம். அது மாதிரி இந்த கடல்லேருந்து கிடைக்கிற இந்த சோழிகள் இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற இந்த மரங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய விதைகள்லாம் இருக்கு இல்லையா, புளியங்கொட்டை குந்துமணி இது மாதிரிலாம், இதெல்லாத்தையும் வச்சுட்டு விளையாடுவா. பல்லாங்குழின்னு ஒரு விளையாட்டு உண்டு, பெண்கள் விளையாடுற விளையாட்டு. அது மாதிரி வேற சில விளையாட்டுகளும் உண்டு. இந்த சோழியெல்லாம் எடுத்து கீழே கொஞ்சம் இப்படி அடுக்கி வச்சிருவா, அப்புறம் அப்படி தூக்கி போட்டு பிடிச்சி விளையாடுறது, அது மாதிரி பல விதமான விளையாட்டுகள் உண்டு. அப்படியாக விளையாட்டுகள்லாம் விளையாடிட்டு இருக்கா, முத்துகளையும் மணிகளையும் வச்சுட்டு சின்ன பெண் குழந்தைகள் விளையாடுற விளையாட்டுகள்லாம் விளையாடிட்டு இருக்கா வீட்டு வாசல்ல. அப்படிப்பட்ட ஊரான வேதாரண்யம், அப்படிப்பட்ட மறைக்காட்டுல குன்ற வில்லியார் மகிழ்ந்த கோயில் புகுந்து. குன்ற வில்லியார் அப்படின்னாக்க நமக்கு தெரியும், குன்று அப்படின்னா மலை, வில்லு நமக்கு தெரியும், குன்ற வில்லினா மலையை வில்லாக ஏந்தியவர் அப்படின்னு அர்த்தம். குன்ற வில்லியார் இது மேருமலையை வில்லாக ஏந்திய சிவபெருமான், இது முப்பரம் எரிச்ச விஷயம். அது திரிபுரம் எரிச்சப்ப அவர் மேருமலைய வில்லா வளைச்சார், அதனால சிவபெருமானுக்கு குன்ற வில்லியார் அப்படின்னு பேர். அப்படி குன்ற வில்லியார் மகிழ்ந்த கோயில், அந்த சிவபெருமான் விரும்பி உரைகின்ற கோயில புகுந்து அந்த கோயிலுக்குள்ள நுழைஞ்சு வலம் கொண்டு அதை பிரதட்சிணம் பண்ணி, அந்த பிராகாரத்துல வெளி பிராகாரத்துல பிரதட்சிணம் பண்ணி சென்று சேர்ந்தார் தென்புகலி கோவும் அரசும் திருமுன்பு. திருமுன்பு அப்படின்னாக்க சந்நிதின்னு அர்த்தம். அதனால தென்புகலிக்கோ அப்படின்னாக்க திருஞான சம்பந்தர், புகழினாக்க சீர்காழியோட 12 பேர்கள்ல ஒண்ணு, தென் அப்படின்னா அழகுன்னு அர்த்தம். அந்த அழகிய சீர்காழியின் தலைவரான திருஞான சம்பந்தரும் அரசும், இங்க அரசு அப்படின்னு பொதுவா சொன்னதுனால திருநாவுக்கரசன் இங்க புரிஞ்சுக்கணும் நம்ம. ஏன்னா முன்னாடி தென்புகலிக்கோ அப்படின்னு புகழியர் கோன் அப்படின்னு சம்பந்தர் சொல்லிட்டார், அதனால இங்க அரசுன்னு சொல்றது திருநாவுக்கரசர். அதனால சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் திருமுன்பு சென்று சேர்ந்தார், அவர் ரெண்டு பேரும் சந்நிதிக்கு முன்னாடி போய் சேர்ந்தார்கள். அதனால இந்த பாட்டுடைய கருத்து என்ன சொல்ல வர்றது என்ன, திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் அந்த வேதாரண்யத்துல இருக்கிற சிவருமான் கோயிலுக்குள்ள போய் பிராகாரத்துல பிரதட்சிணம் பண்ணி அப்புறமா மூலஸ்தானத்துக்கு சந்நிதிக்கு போய் சேர்றான். அதான் இந்த பாட்டுடைய சுருக்கமான பொருள். ஆனா இதுல அவர் சொல்றது அற்புதமான வர்ணனை. முதல் 2 அடியில அந்த வேதாரண்யத்துல என்னெல்லாம் இருக்கு, எப்படி இருக்கு வேதாரண்யம் அப்படின்னு வர்ணனை முதல் 2 அடி. அடுத்த 2 அடி அவ கோயிலுக்குள்ள என்ன பண்ணா அப்படிங்கிறது. இதை பத்தி நம்ம முன்னாடி சொல்லியிருக்கேன், நம்ம வேற பாடல்கள்ல பார்த்துருக்கோம், கோயிலுக்குள்ள போனா எந்த முறையில வழிபடணும் அப்படின்னு. பொதுவாக கோயிலுக்குள்ள நுழையிறப்போ கோயிலுக்கு முன்னாடி அந்த கோபுரத்தை கும்பிட்டுட்டு அப்புறம் கோயிலுக்குள்ள போய் பிராகாரத்துல வளம் செய்து அப்புறமா சன்னிதிக்குள்ள போய் சாமியை வழிபடணும், அது முறை. இது நம்ம பல பெரிய புராண பாடல்கள்ல திருஞான சமுதரர் திருநாவுக்கரசர் போய் ஒரு கோயில போய் வழிபட்டதை வர்ணிக்கிறப்போ அந்த பாடல்கள் நமக்கு தெரிய வரும். இதுதான் அந்த முதல் பாட்டுக்கு நேரடியான பொருள். அடுத்த பாட்டு, பறவை ஓத கழிக்கானல் பாங்கு நெருங்கும் அப்பதியில் அறவச்சடை அந்தணனாரை அகில மறைகள் அருச்சனை செய்து உறவக் கதவம் திருக்காப்பு செய்த அந்நாள் முதல் இந்நாள் வரையும் அடைத்தே நிற்கின்ற மணிநீள் வாயில் வணங்குவார். இந்த இதுல அவர் ரெண்டு பேரும் சந்நிதிக்கு முன்னாடி போறா, அந்த கதவு இருக்கு, அது சாத்தியே இருக்கு அந்த கதவு, அந்த கதவை வணங்குகிறார்கள் இல்லையா. நம்ம சுவாமி சந்நிதி அங்கே இருக்குன்னா இங்கேருந்து வணங்குறது, அது மாதிரி. அதுதான் இந்த பாட்டில் சொல்கிற கருத்து. இதில் வர்ற வார்த்தைகள் தெரிஞ்சதுன்னா நம்ம இது இன்னும் நல்லா புரிஞ்சிக்க முடியும். பறவை ஓத கழி காணல் பாங்கு நெருங்கும் அப்பதியில். பதினா இடம், ஸ்தலம், ஊர், அதான் பதி. அப்பதியில் அந்த ஊர்ல அந்த ஸ்தலத்துல, அது எப்படிப்பட்ட ஸ்தலம்னு முன்னாடி வர்ணனை. அதெல்லாம் பறவை அப்படின்னாக்க கடல், ஓதம் அப்படின்னாக்க நீர், கழி அப்படின்னாக்க பேக் வாட்டர்ஸ், காணல் அப்படின்னாக்க அந்த பேக் வாட்டர்ஸ்க்கு பக்கத்தில் கடற்கரை ஓரத்தில் இருக்கிற சோலைகள். அதனால பறவை ஓத கழி காணல் அப்படின்னா கடலின் நீர் இருக்கின்ற அந்த உப்பங்கழிகள்லாம் இருக்கு, அந்த பேக் வாட்டர்ஸ், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சோலைகள். இவை பாங்கு நெருங்கும் அப்பதியில். பாங்குன்னா பக்கம். இந்த காணல்ங்கிற கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய சோலைகளான காணல்ங்கிற சோலைகள் அந்த ஊரை சுற்றி இருக்கு. அந்த காணல் எங்க இருக்கு? அது கழிக்கு பக்கத்தில் இருக்கு. அந்த கழியில் என்ன இருக்கு? கடல் ஜலம் இருக்கு. அந்த கடல் பக்கத்தில் இருக்கு. அதுதான் பறவை. பறவை ஓதம்னாக்க கடலின் ஜலம், அது இருக்கிற கழி, அந்த கழியை பக்கத்தில், கழிக்கு பக்கத்தில் இருக்கிற காணல், அந்த காணலுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஊர் அப்படின்னு அந்த முதலடியில் வர்ணனை, அந்த ஊர் எங்கே இருக்குன்னு வர்ணனை. அதனால இந்த கடலோட ஜலம் இருக்கிற பேக் வாட்டர்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற சோலைகளால் சூழப்பட்ட அந்த ஊரில் அறவச்சடை அந்தணனாரை. அறவச்சடை அப்படின்னாக்க சிவபெருமானுடைய வர்ணனை. சிவபெருமானுடைய ஜடையில் பாம்பு இருக்கும். தலை மேலே சிவபெருமான் தலையில் பார்த்தோம்னாக்க கங்கை, பாம்பு, சந்திரன் எல்லாம் இருக்கும். அதனால அறவச்சடை அப்படின்னா பாம்பு இருக்கக்கூடிய சடை. அந்தணனார், அந்தணனார்னாக்க சிவபெருமான் அர்த்தம். அது அந்தணர் அப்படின்னாக்க இறைவனை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லில் ஒன்று. எல்லாருக்கும் அருளுடையவன் அப்படிங்கிறது, அழகிய அருள் புரியபவன் அந்தணன் அப்படின்னு. அப்படிப்பட்ட சிவபெருமானாரை அகில மறைகள் அர்ச்சனை செய்து, இந்த எல்லா வேதங்களும் அர்ச்சனை பண்ணிட்டு, இது ஸ்தலபுராணம். இந்த வேதாரண்யத்துக்கு ஸ்தலபுராணத்தில் சொல்லப்படுவது என்னென்னா, வேதங்கள்லாம் வந்து அங்கே இறைவனை பூஜை பண்ண ஸ்தலம் அது. அப்படி அந்த எல்லா வேதங்களும் அங்கே வந்து இறைவனை பூஜை பண்ணி உறவ கதவம் திருக்காப்பு செய்த, உறவ கதவம், கதவம்னா கதவு, உறவம்னாக்க பலமான, வலிய, வலிமை மிக்க, உறுதியான அர்த்தம். உரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி உறவம் அப்படின்னா அதே அர்த்தம் தான், வலிமையானதுன்னு அர்த்தம், உறுதியானது. அந்த வேதங்கள்லாம் முன்னொரு காலத்தில் இறைவனை வந்து அந்த வேதாரண்யில் பூஜை பண்ணிவிட்டும் அந்த முன்னாடி இருக்கிற கதவை சாத்தி பூட்டிட்டும் சென்று விட்டன. திருக்காப்பு அப்படின்னா, திருக்காப்புனா காப்புனாக்க டு லாக், காவல் பண்ணுறது. கதவுக்கு தாழெழுதல்ங்கிறோம் இல்லையா, தாப்பா போடுறதுன்னு சொல்கிறோம் பேச்சில், தாழெழுதல் இல்லைன்னா தாழ்பால் போடுதல் அப்படிம்போம். அதுதான் பழைய தமிழில் காப்பு செய்தல் அப்படிம்பா, டு லாக் த டோர். திருக்காப்பு அப்படின்னா அது திருங்கிறது நமக்கு தெரியும், ஒரு உயர்ச்சி கருதி தெய்வத்தன்மை பொருதி இதெல்லாம் வரப்ப திரு அப்படிங்கிற இது வரும். அதனால வேதங்கள் இந்த கதவுக்கு திருக்காப்பு செய்தன, அந்த கதவை பூட்டிடுத்து. அந்நாள் முதல் இந்நாள் வரையும், இன்னைக்கோ அந்த வேதங்கள்லாம் வந்து அப்படி அந்த கதவை பூட்டிட்டு போச்சு, அன்னியிலேருந்து இன்னி வரைக்கும் அடைத்தே நிற்கின்ற மணி நீள் வாயில் வணங்குவார். பூட்டியே இருக்கின்ற அந்த அழகான பெரிய கதவை வணங்கினார்கள் அவர் ரெண்டு பேரும். சொல்ல வர்ற கருத்து என்ன, கடற்கரை ஓரத்தில் இருக்கு இந்த ஊர், அந்த ஊரில் சிவருமான வேதங்கள்லாம் பூஜை பண்ணின முன்னொரு காலத்தில், பூஜை பண்ணிட்டு போகிறப்ப அந்த கதவை தாப்பா போட்டு பூட்டிட்டு போயிடுத்து, வேதங்கள்லாம் பூட்டி விட்டு சென்றன. அப்படி வேதங்கள் பூட்டி விட்டு சென்ற பின் அந்த கதவுகளை யாரும் திறக்கலை, திறக்க முடியலை. அதனால் அன்னியிலேருந்து என்றைக்கோ அந்த நிகழ்ச்சி நடந்தது, அன்னியிலேருந்து சம்பந்தரும் திருநாவுக்கரசன் இப்போ வந்திருக்காள், இந்த நாள் வரைக்கும் அந்த கதவை யாரும் திறந்ததில்லை, திறக்க முடியலை. அதனால் அந்த கதவுகள் அடைத்தே இருக்கின்றன, அடைத்துனா சாத்தியே இருக்கு. அப்படிப்பட்ட அந்த அழகான பெரிய கதவை அவர் ரெண்டு பேரும், புகழுடைய கதவை அவர் ரெண்டு பேரும் வணங்கினார்கள். அதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். அடுத்த பாட்டு, தொல்லை வேதம் திருக்காப்பு செய்த வாயில் தொடர்பு அகற்ற வல்ல அன்பர் அணையாமை மருங்கு ஓர் வாயில் வழி எய்தி அல்லல் தீர்ப்பாத்தமை அர்ச்சிப்பார்கள் தொழுவாராம்படி கண்டு எல்லையில்லா பெரும்புகழார் இதனை அங்கு கேட்டு அறிந்தார். திருஞான சம்பந்தருடைய விஷயத்தை சொல்றதுங்க, எல்லையில்லா பெரும்புகழார் அப்படின்னா அளவில்லாத மிக பெரும் புகழை உடையவரான திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் அவர் ரெண்டு பேரும் பக்கத்தில் இருக்கிறவர்கள கேட்டிருப்பா, ஏன் இந்த கதவு சாத்தியே இருக்கு, மக்கள்லாம் இப்படி பக்கத்தில் போயிட்டு வராளேன்னு. அதுதான் அங்கே சொல்ற தொல்லை வேதம் திருக்காப்பு செய்த வாயில் தொடர்பு அகற்ற வல்ல அன்பர் அணையாமை அப்படின்னு ஒரு முக்கியமான ஃப்ரேஸ் இது. தொல்லை வேதம்னா ரொம்ப பழங்கால பழமையான வேதங்களால் தாப்பால் போட பூட்டப்பட்ட இந்த கதவை திறக்கிறதுக்கு திறமை உள்ள சக்தியுள்ள அன்பர்கள் யாரும் அது வரைக்கும் வந்ததில்லை அந்த கோயிலுக்கு இல்லையா. வேதங்கள் வந்து பூட்டிட்டு போயிருக்கு இந்த கதவை. அப்ப வேதங்களால பூட்டப்பட்ட கதவை திறக்கணும் அப்படின்னாக்க அதுக்கு தகுந்த தகுதி உள்ள ஒரு ஒருத்தர் வரணும் அங்க இல்லையா. வேதங்களே வந்து திறக்கலாம், இல்லைன்னா வேதங்களால பூட்டப்பட்ட கதவை திறக்கக்கூடிய அளவுக்கு சக்தி உடைய பக்தியுடைய ஒரு பெரியவர் வந்து திறக்கணும். அதை அப்படிப்பட்டவர் இதுவரைக்கும் அந்த ஊருக்கு வந்ததில்லை. அதான் இந்த ஃப்ரேஸ் சொல்றது. தொல்லை வேதம் திருக்காப்பு செய்த வாயில் தொடர்வு அகற்ற, தொடர்வுனாக்க கண்டினியூட்டி, இன்னைக்கோ பூட்டிட்டு போயிடுத்து அந்த வேதங்கள்லாம், அந்த வேதங்கள் பூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த கதவு பூட்டினபடியே இருக்கு, தொடர்ந்து பூட்டினபடியே இருக்கு, திறந்ததே கிடையாது யாரும். அந்த தொடர்ச்சியை அகற்ற, அந்த தொடர்வு அகற்றனா அந்த கண்டினியூட்டியை நீக்குவதற்கு அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த கதவை திறக்கிறதுக்குன்னு அர்த்தம். தொல்லை வேதம் திருக்காப்பு செய்த வாயிலின் தொடர்பு அகற்ற வல்ல அன்பர் அணையாமை, அப்படி அந்த கதவை திறக்கிறதுக்கு உண்ட சக்தியுடைய பெரிய அடிய அன்பர் பக்தர் எவரும் வராததுனால அணைதல்னா டு ரீச் ஆர் டு அப்ரோச், அப்படிப்பட்ட ஒரு பக்தர் யாரும் இந்த கோயிலுக்கு வந்ததில்லை அன்னியிலேருந்து. அப்படிப்பட்ட அன்பர் அணையாமையால் அப்படி அவ வந்து வராததுனால மருங்கு ஓர் வாயில் வழி எய்தி, மருங்குன்னா பக்கத்தில், பக்கத்தில் இன்னொரு வாசல் வழியா உள்ள போய் அடை எய்தினா அடைந்து அல்லல் தீர்ப்பார் தமை, அல்லல் தீர்ப்பார்னாக்க நம்மளுடைய துன்பங்களையெல்லாம் போக்குகின்றவர் சிவருமான், அப்படி அந்த சிவருமானை அர்ச்சிப்பார்கள் தொழுவாராம்படி கண்டு, அப்படி பக்தர்கள்லாம் போய் நம்மளுடைய துன்பங்களையெல்லாம் தீர்க்கக்கூடிய சிவருமானை பக்கத்தில் இருக்கிற வேறொரு வாசல் வழியா போய் பக்தர்கள்லாம் அர்ச்சனை பண்ணுறது வழிபடுறது இதெல்லாம் பார்த்து எல்லையில்லா பெரும்புகழர், இந்த அளவற்ற புகழுடைய திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் இதனை அங்கு கேட்டு அறிந்தார். இப்படியெல்லாம் பக்கத்தில் போய் பக்கத்தில் இன்னொரு வழி வழியாக போய் பக்தர்கள்லாம் போய் வழிபட்டுன்னு வர அதை பார்த்துட்டு உள்ளூர் அன்பர்கள்ட்ட கேட்குற, ஏன் இந்த கதவு திறக்கல, ஏன் அந்த எல்லாம் அந்த பக்கத்தில் இருக்கிற வேற ஒரு வழியை போகிறாளே என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறார் சம்பந்தர். அப்போ உள்ளூர்காரெல்லாம் சொல்கிறார், இது மாதிரி இந்த ஊர் ஸ்தல புராணம் இப்படி ஆச்சு, அன்னில இந்த கதவு பூட்டியே இருக்கு அப்படின்னு. இதை அங்கே இருக்கிறவர்கள்லாம் சொல்ல கேட்டு அறிந்தார் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் இவர் ரெண்டு பேரும். இதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். அடுத்த பாட்டு, அங்கு அப்பரிசை அறிந்து அருளி ஆழி தோணி புறத்து அரசர் ஓங்கு வேதம் அர்ச்சனை செய் உம்பர் பிரானை உள்புக்கு தேங்காது இருவோம் நேர் இறைஞ்ச திருமுன் கதவம் திருக்காப்பு நீங்க பாடும் அப்பர் என நீடும் திருநாவுக்கரசர். இந்த பாட்டு கண்டினியூ ஆகுது அடுத்த பாட்டில், பொருள் இந்த பாட்டோட முடியலை. இந்த பெரிய புராணம் மாதிரி பெரிய நூல்கள் எல்லாம் நம்ம சொல்ல வர்ற கருத்து ஒரு பெரிய லாங் சென்டென்ஸாக இருக்கும், அது அந்த நாலு அடிக்குள்ளே சொல்ல முடியாது அவ சொல்ல வர்ற கருத்து. அதனால் அவன் என்ன பண்ணுவா, அந்த ஒரு பெரிய லாங் சென்டென்ஸ் அது வந்து ரெண்டு மூணு பாட்டில் அவ தொடர்ந்து போகும். அது மாதிரி இந்த பாட்டில் சொல்ல வர கருத்து முடியலை, இன்கம்ப்ளீட்டாக இருக்கு இந்த சென்டென்ஸ் இந்த பாட்டில். இருந்தாலும் நம்ம பாட்டு பாட்டாக பார்க்கறதுனால இந்த பாட்டு இந்த அளவில் பார்ப்போம், அப்புறம் அடுத்த பாட்டுக்கு போவோம். ஆங்கு அப்பரிசை அறிந்து அருளி ஆழி தோணிபுரத்து அரசர், திருஞான சம்பந்தர் இதை கேட்கிறார் இல்லையா. ஆங்குன்னா அங்க, அப்பரிசை இந்த விஷயத்தை, அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அறிந்து அருளி அந்த கேள்விப்பட்டு ஆழி தோணிபுரத்து அரசர், ஆழினா கடல், தோணிபுரம் அப்படின்னா சீர்காழிக்கு இருக்கிற 12 பெயர்களில் ஒரு பெயர். அந்த பெயரோட காரணத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம், உழி காலத்தில் இந்த உலகமே கடலால் கடலில் மூழ்கினாலும் இந்த ஊர் மட்டும் அந்த கடல் நீருக்கு மேலே ஒரு தோணி போல மிதந்தது, அதனால இந்த ஊருக்கு தோணிபுரம்னு பேர். தோணி அப்படின்னா படகு. அதனால இந்த ஊர் வந்து உழி காலத்தில் வெள்ளத்தில் உலகமே மூழ்கினாலும் இந்த ஊர் மட்டும் முழுகாமல் படகு மாதிரி மேலே மிதந்தது, அதனால இதுக்கு தோணிபுரம்னு பேர். தோணிபுரத்து அரசர் அப்படின்னாக்க தோணிபுரத்தில் அவதரித்த திருஞான சம்பந்தர். ஆழி தோணிபுரம் அப்படின்னாக்க கடலில் தோணிபல மிதந்த தோணிபுரம் அப்படின்னு ஒரு பொருள் கொள்ளலாம், இல்லைன்னா கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற தோணிபுரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா சீகாழிக்கு பக்கத்தில் கடல் இருக்கு, அதனால ஆழி தோணிபுரத்து அரசனா கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற தோணிபுரத்தில் அவதரித்த திருஞான சம்பந்தர். அவர் அங்கு அப்பரிசை அறிந்தருளி, அங்கே இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு தெரிஞ்சுட்டு திருநாவுக்கரசரை பார்த்து ஒன்று சொல்ல போகிறார். என்ன சொல்கிறார், அதுதான் அடுத்த ரெண்டு அடி. ஓங்கு வேதம் அர்ச்சனை செய் உம்பர் பிரானை, என்ன உயர்ந்த வேதங்கள்லாம் வழிபட்ட உம்பர் பிரானை தேவர் தலைவன் ஆனிய சிவருமானை உள்புக்கு சந்நிதிக்குள்ள நுழைஞ்சு தேங்காது இருவோம் நேர் இறைஞ்ச, தேங்காது அப்படின்னா தடைப்படாமல், வித்தவுட் டிலே அப்படின்னு அர்த்தம், வித்தவுட் ஹிண்ட்ரன்ஸ், வித்தவுட் டிலே வித்தவுட் ஹிண்ட்ரன்ஸ், தடைபடாமல் இருவோம், இருவோம்னாக்க நம்ம ரெண்டு பேரும்னு அர்த்தம். இப்போ நம்ம பேச்சில் அந்த வார்த்தை இல்லை, நாம் இருவரும் போவோம் அப்படின்னு தான் பேசுகிறோமே ஒழிய நாம் இருவோம் செல்வோம்னு நம்ம சொல்கிறது இல்லை. இந்த ஓம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல், இருவோம்னா நாம் இருவரும் அப்படின்னு அர்த்தம். தேங்காது இருவோம் நேர் இறைஞ்ச, நேர் அப்படின்னா நேரடியாக, நேர சுற்று வழியில் போகாமல் நேர் வழியில் நேராக உள்ளே போகலாம் அப்படின்னு, நேராக போய் இறைஞ்ச, இறைஞ்சறதுன்னா வணங்கிறது வழிபடுறது. அப்படி இந்த சுவாமியை எல்லாரும் பக்கத்தில் ஒரு வேற ஒரு வழியாக போகிறா, நம்ம அப்படி போக வேண்டாம், நம்ம ரெண்டு பேரும் ஒரு தடையும் இல்லாமல் நேராக போய் சுவாமியை தரிசனம் பண்ணணும். அதற்காக திருமுன் கதவம் திருக்காப்பு நீங்க பாடும் அப்பர் என அப்படி திருநாவுக்கரசரை பார்த்து சம்பந்தன் என்ன சொல்கிறார், அப்பரே நம்ம ரெண்டு பேரும் நேராக சந்நிதிக்குள்ளே போய் தரிசனம் பண்ணுவோம், அதுக்காக இந்த சந்நிதிக்கு முன்னாடி இருக்கிற கதவு இருக்கே இதோட தாப்பாலை திறக்கிறதுக்கு நீங்கள் ஒரு பதிகம் பாடுங்கோ அப்படின்னு வேண்டிக்கிறார் திருநாவுக்கரசரை. சம்பந்தரே பாடியிருக்கலாம், அதாங்க இல்லையா, சம்பந்தருக்கு இந்த கதை திறந்து உள்ளே போனோம் அப்படின்னாக்க சம்பந்தரே சுவாமியை பார்த்து ஒரு பாட்டு பாடிருக்கலாம், பதிகம் பாட்டுனா சுவாமி திறந்திருப்பார். ஆனால் சம்பந்தர் அந்த இடத்துல சம்பந்தர் பாடலை, பக்கத்தில் இருந்த திருநாவுக்கரசரை பார்த்து திருநாவுக்கரசரே அப்பரே நீங்கள் ஒரு பதிகம் பாடி இந்த கதவை திறங்கோ அப்படிங்கிறார். ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. சாம்பலை வந்து பெண்ணாகக்கூடிய வலிமை உண்டு சம்பந்தருக்கு, அப்படிப்பட்ட அருள் பெற்றவர் அவர். ஆனால் அவர் அந்த இடத்துல அவர் பாடாம திருநாவுக்கரசரை பாடுங்கோ அப்படிங்கிறார். அதுதான் அங்கே ஒரு நம்ம சிந்திக்கணும். என நீடும் திருநாவுக்கரசர், நீடும் திருநாவுக்கரசர்னா புகழ் நீடுகின்ற மிகுந்த புகழுடைய திருநாவுக்கரசர் என்ன பண்ணினார்னு அடுத்த பாட்டில் சொல்லப்படுறார். அதனால் இந்த பாட்டோடைய சுருக்கமான பொருள் என்னன்னாக்க, அங்கே மற்றவாள்லாம் சொல்கிறா இது மாதிரி விஷயம்னு, அதை திருஞான சம்பந்தர் கேட்டு இந்த வேதங்களால் அர்ச்சிக்கப்பட்ட இந்த சுவாமியை நம்ம ரெண்டு பேரும் நேராக உள்ள போய் தரிசனம் பண்ணணும், அதனால் அப்பரே இந்த கதவு திறக்கிறதுக்கு நீங்கள் பாடுங்கோ அப்படின்னு திருநாவுக்கரசர்கிட்ட கேட்டுக்கிறார். அதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். இப்போ அடுத்த பாட்டு, உள் நீர்மையினால் பிள்ளையார் உரை செய்து அருள அதனாலே பண்ணின் நேரும் மொழியாள் என்று எடுத்து பாட பயன் துய்ப்பான் தென்னீர் அணிந்தார் திருக்காப்பு நீக்க தாழ்க்க திருக்கடைக்காப்பு எண்ணீர் இரக்கமொன்றில்லீர் என்று பாடி இறைஞ்சுதலும் அப்படிங்கிற இந்த பாட்டும் முடியல. முதல் போன பாட்டுல ஆரம்பித்த சென்டென்ஸு இந்த பாட்டில் கண்டினியூ ஆகி அடுத்த பாட்டில் தான் முடிய போகிறது அந்த வாக்கியம். அதனால் பெரிய வாக்கியம் அது மூணு பாட்டில் வருது. அப்போ என்ன சொல்கிறார் திருநாவுக்கரசர் என்ன பண்ணார் அப்படின்னு, முன்னாடி பாட்டில் திருஞான சம்பந்தர் பாடுங்க அப்பறேன்னு சொல்கிறார் அப்படின்னு சொல்லதும் திருநாவுக்கரசர் என்ன பண்ணினார்னு இந்த பாட்டில் சொல்கிறார். திருநாவுக்கரசர் என்ன பண்ணார், உள் நீர்மையினால் பிள்ளையார் உரை செய்து அருள, உள் நீர்மை, உள் அப்படின்னா உள்ளம் அகம் மனம் நெஞ்சு அப்படின்லாம் அர்த்தம், நீர்மை அப்படின்னா குணம் இயல்பு சிறந்த குணம் அப்படின்லாம் அர்த்தம். நல்ல இந்த இடத்துல உள் நீர்மை அப்படின்னாக்க திருஞான சம்பந்தர் உள்ளத்தில் மிகுந்த அன்போட சொன்னார் அதை இல்லையா. திருநாவுக்கரசர் வந்து அவர் அப்பாவாக பார்க்குறார் இல்லையா, தனக்கு தந்தைய நிலையில் பார்க்குறாரு, அதனால தான் அப்பரேன்னு கூப்பிடுறார். அதனால் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் தன்னோட தந்தை போல மதிக்கிறார். ஆனால் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தரை இறைவனோட அருள் பெற்றவர், இறைவனோட பிள்ளை, அதனால தன்னை விட மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறவர் அப்படின்னு திருநாவுக்கரசர் சம்பந்தரை நினைக்கிறார். அவர் ரெண்டு பேருக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு அன்பு. அதனால அந்த அன்போட பிள்ளையார் உரை செய்த அருள திருஞான சம்பந்தர் சொன்னதும், அதனாலே அப்படி திருஞான சம்பந்தர் சொன்னதுனால திருநாவுக்கரசர் கதவு திறக்கிறதுக்காக ஒரு பதிகம் பாடுறார். இதுல சொல்ல வர்றது அதனாலே அப்படிங்கிறார் சேக்கிழார் இந்த இடத்துல. அப்படின்னா என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, திருஞான சம்பந்தர் அப்படி கேட்டுக்கலன்னாக்க திருநாவுக்கரசர் அப்படி பதிகம் பாடியிருக்க மாட்டார் போல் இருக்கு இல்லையா. இந்த கதவு திறக்கணும்னு அவரே பாடியிருப்பார், நம்ம பாட வேண்டாம் நம்ம கேட்க வேண்டாம்னு அவர் அப்படி அடக்கத்தோடு வந்திருப்பார் திருநாவுக்கரசர். ஆனா இந்த இடத்துல திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசரை இந்த கதவு திறக்கிறதுக்கு நீங்க பாடுங்கோ அப்பறே அப்படின்னு கேட்டுட்டார். அப்படி திருஞான சம்பந்தர் கேட்டுன்றதுனால திருநாவுக்கரசர் பதிகம் பாட ஆரம்பிக்கிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். பண்ணின் நேரும் மொழியாள் என்று எடுத்து பாட, இது பதிகத்துல பார்க்க போறோம் பின்னாடி. பண்ணின் நேர் உமையாள் இல்லையா, பண்ணின் நேரும் மொழியாள் உமை பங்குறோன்னு பின்னாடி பாடுவது. அந்த பதிக பாட்டோடைய ஆரம்பத்தை வந்து சேக்கிழார் பெரிய பிராணத்துல சொல்றார், பண்ணின் நேரும் மொழியாள் என்று எடுத்து பாட அப்படின்னு திருநாவுக்கரசர் பண்ணின் நேரும் மொழியாள்னு ஆரம்பிச்சு பதிகம் பாட ஆரம்பிச்சார். அப்படி ஒரு பாடினப்போ, பயன் துய்ப்பான் தென்னீர் அணிந்தார் திருக்காழ்ப்பு நீக்க தாழ்க்க. அந்த சிவருமான் இருக்காரு, அவர் உடனே டக்குன்னு கதவை திறந்து விடல. சிவருமானுடைய லீலைகள் நமக்கு தெரியுமே, சமயத்தில் அவர் பாடுறதுக்கு முன்னாடி திறப்பார், சமயத்தில் பதிகம் நாலு பாட்டில் திறப்பார், அஞ்சு பாட்டில் நடக்கும் இல்லை பத்து பாட்டில் நடக்கும் இல்லை. இந்த இடத்துல திருநாவுக்கரசு பாடிண்டே போகிறார், முதல் பாட்டு ரெண்டாம் பாட்டு மூணாம் பாட்டு, பதிகத்தில் பத்து பாட்டு பாடுவார் அவர், பாடிண்டே போகிறார். ஆனால் பத்து பாட்டு பாடினப்புறம் கூட அந்த கதவு திறக்கலை. அதுதான் சொல்கிறார், தென்னீர் அணிந்தார் அப்படின்னா, தென்னீர் அப்படின்னா தெளிந்த நீர், இது கங்கையை குறிக்கிற வார்த்தை. இது தென்னீர் அணிந்தார் அப்படின்னா கங்கையை தடையில் சடையில் அணிந்திருக்கிற சிவருமான் திருக்காப்பு நீக்க தாழ்க்க. அந்த கதவை திறக்கிறதுக்கு டிலே பண்ணுறார், உடனே திறந்து விடல. தாழ்க்கன்னா டு டிலே, அது தாமதிக்கிறார், கதவை திறக்கிறதுக்கு தாமதிக்கிறார் சிவருமான். ஏன் அப்படின்னு முதலடியில் சொல்கிறார், பயன் துய்ப்பான் அப்படிங்கிறார். அந்த பயன் துய்ப்பதற்காக, அனுபவிப்பதற்காக அப்படின்னு. இது வந்து திருநாவுக்கரசருடைய பாட்டுகளை கேட்டு ரசிப்பதற்காக இன்னும் அவர் பாடணும்னு காத்துட்டுருக்கிற மாதிரி பொருள் கொள்ளலாம். இல்லைனாக்க அந்த பண்ணின் நேரும் மொழியாள்னு சொல்கிறாலே அந்த உமாதேவியார் வந்து இசை பொருந்திய மொழி பேசக்கூடிய உமாதேவியார் அவர். அப்படி உமாதேவியோட மொழியை அவர் கேட்டுட்டு சிவருமான் அதில் ஈடுபட்டிருந்தார், இதனால் கதை தரக்கு டிலே ஆகிடுது அப்படின்னு சொல்லலாம். பயன் துய்ப்பான பயன் அனுபவிப்பதற்காக அப்படின்னு அர்த்தம். அப்படி பயனை அனுபவிப்பதற்காக கங்காதரர் கதவை திறக்கிறதுக்கு டிலே பண்ணுறார். எதுக்கு? அப்போது திருக்கடைக்காப்பு, திருக்கடைக்காப்புன்னா அந்த பதிகத்தோட கடைசி பாட்டு. அந்த பதிகத்தோட கடைசி பாட்டில் திருநாவுக்கரசர் என்ன சொல்கிறார், எண்ணீர் இரக்கம் ஒன்றில்லீர் என்று பாடி இறைஞ்சிதலும். சுவாமி, நான் இப்படி உழுந்து விழுந்து உருகி உருகி பாடுறேன், நீங்கள் என் மேலே கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல் இருக்கிறே, என் மேலே கொஞ்சம் என்னை கொஞ்சம் எண்ணி என் மேலே இரக்கம் கொள்ளக்கூடாதா, என்னையும் ஒரு அடியவனாக ஏற்று, என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து நீங்கள் அந்த கதவை திறந்து அருள் புரியக்கூடாதா அப்படின்னு அவர் வந்து பாடுறார். அந்த கடைசி பாட்டில் இரக்கம் ஒன்றில்லீர் அப்படின்னு பாடுறார். திருநாவுக்கரசர் அவர் சமணராக இருந்து திரும்பி சைவத்துக்கு வந்ததுக்கப்புறம் சமணர்களால் ரொம்ப தொல்லைக்குள்ளானார், கஷ்டத்துக்கு உள்ளானார். அவரெல்லாம் அந்த ராஜாட்ட போய் கோல் சொல்லி இவரை கொல்றதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணா, சுண்ணாம்பு கலவாயில் போட்டு விஷம் கொடுத்து குடிக்க வச்சு யானையை விட்டு இடற செய்து அப்புறம் கல்லில் கட்டி கடலில் போட்டு இப்படிலாம் இவரை கொல்றதுக்கு பல முயற்சிகள் பண்ண. அப்படிப்பட்ட எல்லா முயற்சிகள்லையும் இறைவன் அருளால் திருநாவுக்கரசர் உயிர் தப்பி வந்தார். அப்படிப்பட்ட திருநாவுக்கரசர் இங்கே இறைவனை பார்த்து என்ன பாடுறார், கொஞ்சம் கூட உங்களுக்கு இறக்கம் இல்லையா சாமின்னு பாடுறார். அப்படின்னா அவர் மனசு எந்த நிலையில் இருந்திருக்கும் இந்த இடத்துலன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி அவர் கடைசி பாட்டில் சுவாமி உங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கம் கிடையாதா அப்படின்னு பாடினதும் அப்படின்னு இந்த பாட்டு முடியறது. அடுத்த பாட்டில் என்ன நடந்ததுன்னு சொல்ல போகிறார். அடுத்த பெரிய புராண பாட்டை பார்த்துட்டு பதியத்துக்குள்ளே போவோம். இப்போ நம்ம திருநாவுக்கரசர் தேவாரத்தில் ஐந்தாம் திருமுறை பத்தாம் பதிகம் அதை பற்றி பார்த்துட்டுருக்கோம். அதில் இந்த பெரிய புராண பாடல்கள், இந்த வரலாற்று நிகழ்ச்சியை விளக்குற பெரிய புராண பாடல்கள் அஞ்சு பார்த்துருந்தோம். இன்றைக்கி அடுத்த பெரிய புராண பாடல்களில் இன்னொரு பாடலை பார்த்துட்டு அப்புறம் அந்த பதியத்துக்குள்ளே போவோம். இந்த பாட்டு வந்து வேத வனத்தின் மெய்ப்பொருளின் அருளால் விளங்கு மணிக்கதவம் காதல் அன்பர் முன்பு திருக்காப்பு நீங்க கலைமொழிக்கு நாதர் ஞான முனிவருடன் தொழுது விழுந்தார். ஞாலத்துள் ஓத ஒலியின் மிக்கு எழுந்தது உம்பரார்பும் மறையொலியும். இப்போ அந்த திருநாவுக்கரசர் அங்கே பதிகம் பாடுறார், பன்னிநீர் மொழியால் பதிகம் பாடுறார். பதிகம் பாடி முடிச்சு கடைக்காப்பில் கடைசி பாட்டில் சுவாமி உங்களுக்கு என்ன கொஞ்சம் கூட இரக்கமே இல்லையா அப்படின்லாம் கேட்குறார். அப்படி அவர் அதெல்லாம் கேட்டு பாடி முடித்ததும் சுவாமியோடைய அருள்னால் அந்த கதவு திறக்கிறது. அப்போ என்ன நடந்தது அப்படிங்கிறது விளக்குறது இந்த பாட்டு. வேத வனத்தின் மெய்ப்பொருளின் அருளால் அப்படின்னாக்க, வேத வனம் அப்படின்னு இங்கே சொல்கிறது வேதாரண்யம். நம்ம பார்த்துருக்கோம் சில ஊர்களுக்கு பெயர்கள் தமிழ்லேயும் வழங்கும், சம்ஸ்கிருத வார்த்தைகள்லையும் வழங்கும். உதாரணமாக நம்ம பார்த்ததில் திருமுதுகுன்றத்தை பற்றி பார்த்துருக்கோம். திருமுதுகுன்றம் தமிழில் இருக்கிற பேர், அதுக்கு சம்ஸ்கிருதத்தில் வர பேர் விருத்தாச்சலம். அதனால் இன்றைக்கி வழக்கில் விருத்தாச்சலம்னு இருந்தாலும் தேவாரத்தில் முதுகுன்றம்னு வரும். அது மாதிரி இந்த வேதாரண்யத்துக்கு தமிழில் மறைக்காடுன்னு பேர். மறைனா வேதம், காடுனா அரண்யம். அதனால் வேதாரண்யம்ங்கிறது மறைக்காடு அப்படின்னு தமிழில். சம்ஸ்கிருதத்தில் வேதாரண்யம், இன்றைக்கி வழக்கத்தில் வேதாரண்யம்னு தான் சொல்கிறோம். இந்த பாட்டில் அந்த வேதாரண்யம் அப்படிங்கிற பொருள் வர்ற மாதிரி வனம் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகிச்சிருக்கார். வேத வனம் அப்படின்னா மறைக்காடு, வேதாரண்யம்னு அர்த்தம். வேத வனத்தின் மெய்ப்பொருளின் அருளால், மெய்ப்பொருள் அப்படின்னா நமக்கு தெரியும் சுவாமி இறைவன், அவன்தான் மெய்ப்பொருள். என்றும் அழியாமல் இருப்பவன், என்றும் மாறாமல் இருப்பவன், அதனால் அவன்தான் மெய்ப்பொருள். அந்த திருமறை காட்டில் உரைகின்ற சுவாமியோட அருள்னால என்னாச்சு, விலங்கு மணிக்கதவம் காதல் அன்பர் முன்பு திருக்காப்பு நீங்க. விலங்கு மணிக்கதவம், கதவம்னா கதவு, மணிக்கதவம்னா முன்னாடி பார்த்தோம் மணிகள் பொருந்திருக்கிற கதவு இல்லைன்னா அழகான கதவு, ரெண்டும் பொருத்தமான பொருள் தான். ஏன்னா நீங்கள் கோயில் கதவுகளில் பார்த்துருப்பீள், அதில் கதவுகளில் வரிசையாக மணிகள் அதில் தொங்க விட்டுருப்பா, அது கதவு திறந்தால் டிரங்னு அடிக்கும். அது மாதிரி அந்த மணிக்கதவம்னு அப்படியே அந்த மணி பொருத்தப்பட்ட கதவுன்னு எடுத்துக்கலாம், இல்லை மணி அப்படின்னா அழகுன்னு ஒரு அர்த்தம், அப்படி அழகான கதவுன்னு எடுத்துக்கலாம். விலங்கு அப்படின்னாக்க விலங்குதல் அப்படின்னாக்க பிரகாசமாக இருக்குதுன்னு அர்த்தம், பொதுவான பொருள். ஆனால் அதோடைய தொடர்புடைய பொருளாக மிகவும் சிறப்போடு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். வாழ்வு விளங்கியது அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருந்ததுன்னு அர்த்தம். அது மாதிரி இங்கே விலங்கு மணிக்கதவம்னா சிறப்புடைய மணிக்கதவங்கள், வேதங்களால் பூட்டப்பட்ட பெருமையுடைய மணிக்கதவம் இது. அந்த மணிக்கதவம் இறைவனுடைய அருள்னால என்னாச்சு, காதல் அன்பர் முன்பு. காதல்னாக்க பக்தி, அன்பர்னா பக்தர்கள். இந்த காதல் அன்பர்னாக்க அங்கே திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், மற்ற அடியார்கள்லாம் இருக்கா, அப்படிப்பட்ட அன்புடைய அடியவர்களுக்கு முன்னால் என்னாச்சு, திருக்காப்பு நீங்க. அந்த கதவம் திருக்காப்பு நீங்கியது. திருக்காப்பு அப்படின்னா பூட்டு, அந்த கதவை தாப்பா போட்டு வச்சுருந்தது இல்லையா, அந்த பூட்டு திறந்து கதவு திறந்தது. அப்படி நடந்ததும் கலைமொழிக்கு நாதர் ஞான முனிவருடன் தொழுது விழுந்தார். கலைமொழிக்கு நாதர் அப்படின்னாக்க கலைக்கும் மொழிக்கும் நாதர்னு எடுத்துக்கலாம். கலைகள்னா கலைனா சாஸ்திரங்கள், மொழினா வாக்கு. அந்த மாதிரி வேத வாக்கியங்கள்ல கலைனா கலைமொழிக்கு மன்னர் அப்படின்னா திருநாவுக்கரசர்னு அர்த்தம். அப்படி கலைமொழிக்க நாதரான திருநாவுக்கரசரும் ஞான முனிவர், இந்த ஞான முனிவர் அப்படிங்கிற பதம் வந்து திருஞான சம்பந்தரை குறிக்கிற வார்த்தையாக வருது இல்லையா, ஞான சம்பந்தர்னு அர்த்தம் அங்கே. ஞான முனிவருடன் தொழுது விழுந்தார் அப்படின்னா அப்படியே தலைக்கு மேலே கையை குப்பி அரஹரன்னு இறைவனுடைய நாமங்கள்லாம் சொல்லி போற்றி தரையில் விழுந்து வணங்கினார்கள். அப்படி அவர் ரெண்டு பேரும் மற்ற அடியாரும் தரையில் விழுந்து வணங்குறப்போ ஞாலத்துள் ஓத ஒலியின் மிக்கு எழுந்தது உம்பர் ஆர்ப்பும் மறையொலியும். அப்போ என்னாச்சு, உலகத்தில் ஞாலத்தில் அந்த ஊர்லன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உலகத்தில் ஓத ஒலியின் மிக்கு எழுந்தது, இந்த கடலோடைய ஓசை இருக்கே அதை விட அதிகமாக உம்பர் ஆர்ப்பும் மறையொலியும் எழுந்தது அப்படிங்கிறார். என்னது உம்பர்களுடைய ஆர்ப்புன்னா, உம்பர் அப்படின்னா தேவர்கள், இந்த தேவர்களுடைய ஒலியும் மறை ஒலியும் வேதங்களின் ஒலியும் மிக்கு எழுந்தது. அப்படின்னா அங்கே இருக்கிற அந்தணர்கள்லாம் வேத கோஷம் பண்ணியிருப்பா, தேவர்கள்லாம் ஆரவாரம் பண்ணினா இல்லையா, தேவர்கள் பூ மாறி பொழிந்தனர்லாம் வருமே, அது மாதிரி தேவர்கள் ஆரவாரம் பண்ணால் இந்த ஒலிகள்லாம் அந்த கடல் ஓசையை விட அதிகமாக கெட்டு தான். ஏன்னா இது வேதாரண்யம் கடற்கரையில் இருக்கிற கோவில்,
அதனால் அந்த ஊரில் கடலோட ஓசை கேட்டுகிட்டே இருக்கும், அலை ஓசை. அந்த அலை ஓசையை விட அதிகமாக இங்கிருந்த ஓசை கேட்டுது அப்படின்னு வர்ணிக்கிறார் சேக்கிறார் இந்த பாட்டில். ஞாலத்துள் ஓத ஒலியின் அப்படின்னா ஞாலம்னா உலகம், ஓத ஒலின்னா கடலின் ஓசை. அதை விட அதிகமாக எழுந்தது, மிக்க எழுந்தது உம்பரார்ப்பும் மறையொலியும். அதனால் இந்த எசன்ஸ் என்ன, சம்மரி என்ன இந்த பாட்டுக்கு, இறைவனுடைய அருள்னால அந்த கதவு திறந்தது. அப்படி அந்த கதவு திறந்ததும் திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் இறைவனுடைய கருணையை போற்றி இறைவனை வணங்கி தரையில் விழுந்து வணங்கினார்கள். அப்போ பேர ஆரவாரம் கேட்டது, வேதங்களும் தேவர்களின் ஆரவாரமும் கேட்டது அப்படின்னு வர்ணிக்கிறார். இதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள்.